ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சத்துருவை ஜெயித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக நமக்கு நல்ல ஆவிக்குரிய போராயுதங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். தேவ பிள்ளைகள் அவைகளை கவனமாய் பயன்படுத்தும் பொழுது எப்பொழுதும் வெற்றி சிறக்க முடியும். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் அதற்குண்டான ஆலோசனைகளை தருவார். ஜெபத்துடனே கேளுங்கள். கர்த்தர் தரும் ஆயுதங்களினாலே சத்துருவை ஜெயிங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். 2 கொரிந்தியர் 10:4-5 அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 10:4-5 ஆகிய 2 வசனங்கள்.
எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல்
அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு
தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள்
தர்க்கங்களையும்
தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி
எந்த எண்ணத்தையும்
கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம்.
இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை குறித்து இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறார். தங்களுக்கு என்றால் அவர்களுக்கு மட்டுமல்ல, தேவ பிள்ளைகளாயிருக்கிற அனைவருக்கும் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறார்? எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளதாய் இருக்கிறது. கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கரங்களில் ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். போராயுதங்கள், சாரதான ஆயுதங்கள். ஆயுதத்தில் எத்தனை ஆயுதம் இருக்குது? மண்வெட்டி, கடப்பார், இதெல்லாம் கூட சுத்தி இதெல்லாம் ஆயுதம்தான். ஆனால் அந்த ஆயுதங்கள் போராயுதங்கள் அல்ல, அவைகள் ஏதோ உபயோகத்திற்கு உபயோகப்படுத்துகிற ஒரு பொருட்கள். ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கும் போர் செய்கின்ற ஆயுதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த போர் ஆயுதங்கள் எப்படிப்பட்டவைகள்? சாதாரணமானது கிடையாது. மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அது கிடையாது. அது அரண்கள், பெரிய பெரிய கோட்டைகள், அவைகள் எல்லாவற்றையும் தகர்க்கக்கூடிய தேவ பலமுள்ள போர் ஆயுதங்களை கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கிறார். ஆமேன். இப்ப நம்ம யாருமே வெறுங்கையா இல்லை, புரியுதா? தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட எந்த ஒரு தேவ பிள்ளையும் சொல்லுகிறேன், கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையிலே ருசித்திருக்கிற, கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுகிற யாரும் வெறுமையாய் இல்லை. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் போர் ஆயுதங்களை தந்திருக்கிறார். எதுக்கு போர் ஆயுதங்கள்? எதற்கு? போர் செய்கிறதற்கு இல்லையா? போர் செய்கிற ஆயுதங்கள் போர் செய்வதற்காகத்தான். அப்ப அந்த போர் ஆயுதங்களை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறான். ஏன்? போராடுவதற்காக, போர் செய்வதற்காக கொடுத்திருக்கிறார். அந்த ஆயுதங்களின் மூலமாக என்ன செய்ய முடியும்? வெட்ட முடியுமா? உடைக்க முடியுமா? அதுதான் அங்க சொல்றாரு. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ இந்த போராயுதங்களை கொண்டு எங்கள் மனதை சிறைப்படுத்துகிறோம். எந்த எண்ணத்தையும் நாங்கள் சிறைப்படுத்துகிறோம். தர்க்கங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம். அப்போ இந்த போராயுதங்களை வைத்து மனுஷரை நாங்கள் தாக்கவில்லை. இந்த போராயுதங்களை வைத்து நாங்கள் கட்டடங்களை உடைக்கவில்லை. இந்த போராயுதங்களை வைத்து எங்கள் எண்ணங்களை கீழ்ப்படுத்துகிறோம். இந்த போராயுதங்களை வைத்து எங்கள் ஆவிக்குரிய காரியத்திலே நாங்கள் செயல்படுகிறோம். அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு போராயுதமாக கர்த்தர் ஆயுதங்களை நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஆயுதங்கள் மனுஷரோடு போராடுவதல்ல, மாம்சத்துக்கு ஏற்றது கிடையாது. இந்த போராயுதங்கள் எதையும் அழிக்கிறதற்கு ஏதுவானதல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு, சத்துருவோடு போர் செய்து அவைகளை ஜெயிப்பதற்காக கர்த்தர் இந்த போராயுதங்களை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், நமக்கு இந்த உலகத்தில் ஒரே ஒரு எதிரி, ஒரே ஒரு சத்துரு, பிசாசு மாத்திரம்தான், வேற யாருமே கிடையாது. அவன் மாத்திரம்தான் நமக்கு விரோதி, அவன் மாத்திரம்தான் எதிரி. அவனோடு மட்டும்தான் நமக்கு போராட்டமே தவிர வேற யாரோடு நமக்கு போராட்டம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது தேவ பிள்ளைகள் இந்த போராயுதங்கள் எல்லாருக்குமே இருக்கிறது. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் எங்கிட்ட அந்த போராயுதம் இருக்கிறது போல, இல்லையே, கிடையாது, எல்லாருக்குள்ள இருக்கிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர் கையிலும் கண்டிப்பாக போராயுதங்கள் இருக்கிறது. நிறைய பேருக்கு இருக்கிறதே தெரியல. ஏன் தெரியுமா? அந்த காரியத்தை குறித்து கவனத்தை செலுத்தல, தங்ககிட்ட என்ன இருக்குதுன்றதை பத்தியே கவனத்தை செலுத்தல, தங்ககிட்ட என்ன இருக்கிறத பத்தியே அவர்கள் உணர்றது கிடையாது, தங்ககிட்ட என்ன இருக்கிறது என்பதை குறித்து யோசிக்கிறது கிடையாது. ஏதோ மேலோட்டமாய் பல காரியங்களை குறித்து போய் கொண்டிருக்கிறோமே தவிர, நம்ம கிட்ட கர்த்தர் என்னத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை பல நேரத்திலே நம்ம நினைச்சு பார்க்கறது கிடையாது. அப்ப இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஏற்கனவே போராயுதங்களை கொடுத்திருக்கிறார். எப்ப கொடுத்தார்? நீங்க ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலேயே கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்க கையில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அதை பயன்படுத்துறீங்களோ இல்லையோ, இதுவரைக்கும் பயன்படுத்துனீங்களோ இல்லையோ, ஆனாலும் அது உங்கள் கையில இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறேன், அதை தேவ பிள்ளைகள் கண்டிப்பாய் பயன்படுத்த வேண்டும். அதை பயன்படுத்தினால் தான் சத்துருவை ஜெயிக்க முடியும். அதை பயன்படுத்தாத பட்சத்தில் அதை வச்சிருக்கிறது வேஸ்ட் இல்லையா? போராயுதங்களை வச்சிருக்கிறது பயன்படுத்தாத பட்சத்தில் அதை வைத்திருக்கிறது வேஸ்ட். அப்போ அதை பயன்படுத்தினால்தான் அதன் மூலமாய் நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்போ இன்றைக்கு இந்த போராயுதங்களை குறித்து நான் உங்களுக்கு சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இதை குறித்து வேதத்தில் தெளிவாய் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6:10-17 வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த போராயுதங்களை குறித்து ஒரு வெளியரங்கமான ஒரு பட்டியல் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இதுதான் இன்றைக்கு நமக்கு ஆதார வசனங்களாக நாம் எடுத்து வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6:10-17 வரைக்கும் வாசிப்போம்.
கடைசியாக என் சகோதரரே,
கடைசியாக என் சகோதரரே,
கர்த்தரிலும்
கர்த்தரிலும்
அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில்
தொடர்ந்து
மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நிலுங்கள். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள்.
இங்கே பார்க்கும் பொழுது இந்த சப்ஜெக்ட் இந்த பவுல் சொல்லும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறா பாருங்கள். 10 கடைசியாக என் சகோதரரே. இந்த எபேசிய சபைக்கு எழுதும் பொழுது பல சத்தியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். இந்த சபைக்கு கர்த்தருடைய ரட்சிப்பை குறித்தும், ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் வைத்திருக்கிற ஸ்தானத்தை குறித்தும், இப்படியாக பல விஷயங்கள், இதெல்லாம் ஆழ்ந்த சத்தியங்களை இந்த சபைக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டே வருகிறார். இது இந்த செய்தியின் கடைசி பகுதி, அதாவது பவுல் எழுதின நிருபத்தின் லாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான். கடைசியாக என் சகோதரரே, பல காரியங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே வர, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, இப்படி கவனமாருங்க, இப்படி கவனம் எச்சரிக்கையாயிருங்க, இப்படி சோத்திரம் பண்ணுங்க, பல விஷயங்களை அருமையாய் சொல்லிட்டே வர, சொல்லிட்டு வந்து லாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான், கடைசியாக என் சகோதரரே. அப்ப கடைசி என்று சொல்லும் பொழுது என்னைக்குமே கடைசியானது என்னைக்குமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஃபைனலா சொல்றேன், கவனிச்சுக்கங்க அப்படின்னா நம்ம ரொம்ப கவனமா அதை கவனிக்கணும். அப்போ இந்த நிருபத்தில் பல சத்தியங்கள் சொல்லும் பொழுது கடைசியாக என் சகோதரரே ஆரம்பிக்கிறார். அப்போ கடைசியாக இந்த பார்க்கும் பொழுது இந்த யுத்த ஆயுதங்களை குறித்து அவர் சொல்லுகிற இந்த காரியம் சபைக்கு மிக முக்கியமான ஒரு சத்தியம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த காரியத்தை குறித்து நமக்கு தெளிவு இருக்க வேண்டும், தெளிந்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும், இதை பயன்படுத்தக்கூடிய யுக்தி நமக்கு இருக்க வேண்டும், அந்த ஞானம் நமக்கு இருக்க வேண்டும். அது இருந்தால்தான் நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கிறவர்களா இருப்போம். இன்னைக்கு விசுவாசிகள் தோற்று போறதுக்கு காரணம், பிசாசு நடத்தல் தோல்வி அடைகிறதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் பலன் இல்லாமல் தோல்வி அடைஞ்சு போறது கிடையாது, தங்களுக்குள் இருக்கிற பலத்தை பயன்படுத்த தவறுகிறதுனால தான் தோல்வி அடைஞ்சு போறாங்க. அவர்கள் ஆயுதம் இல்லாமல் தோத்து போறதில்லை, அவர்களுக்கு கர்த்தர் ஆயுதத்தை கொடுத்து வச்சிருக்கிறார், எல்லாத்தையும் கொடுத்திருந்தா அதை யூஸ் பண்ண தெரியாததுனால தான் தோத்து போறாங்க. நல்லா கவனிங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தோல்வி அடைவதற்கு ஏற்ற சூழ்நிலையில கர்த்தர் உங்களை வைக்கவில்லை. ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் முற்றிலும் கடைசி வரைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் ஜெயித்து கொண்டே இருப்பதுதான் கர்த்தருடைய சித்தம். அப்படித்தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். உங்களை வெறுங்கையா கர்த்தர் வைக்கல, உங்களுக்கு எல்லா விதத்திலும் டோட்டலா உங்களை எக்யூப் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனால் அந்த எக்யூப் பண்ணிருக்கிறதான காரியத்தை நம்ம உணர்றது கிடையாது. என்னென்ன விதத்துல தேவனாகி கர்த்தர் எனக்கு வேண்டிய பாதுகாப்பு வசதிகளை, என்னென்ன விதத்துல ஆயுதங்களை எனக்கு தந்திருக்கிறான்ற காரியத்தை உணராமல் தெரியாமல் நம்ம பல நேரத்தில் பிசாசனத்தில் தோற்று போய் நிற்கிறோம். உண்மையாய் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் சொல்றேன், எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடத்திலையும் வெற்றி. 2 கொரிந்தியர் 2:14 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எப்பொழுதும், இந்த நேரம் அந்த நேரம் கிடையாது, எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும், இந்த இடம் அந்த இடம் கிடையாது, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் சொல்லிடுவாங்க, இந்த இடத்துல சுவிசேஷம் சொல்ல முடியாது. ஆனா பவுல் சொல்ல அப்படி இல்ல, எல்லா இடத்துலையும் அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்திட்டு தான் இருக்கிறோம். சில இடத்துல சொல்லுவாங்க, இந்த இடத்துல கடினமான இடம், இந்த இடத்துல பிசாசுடைய ஜனங்கள் ஜாஸ்தி இருக்கிறாங்க, இந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியாது. ஆனால் பவுல் அப்படி சொல்லல, எந்த இடத்திலையும் நாங்கள் வெற்றி சிறந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் ஒரு தேவ பிள்ளையின் சவால் நிறைந்த சாட்சி. அப்போ ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே இந்த ஆயுதங்களை சரியாய் பயன்படுத்திக் கொள்ள தெரிந்துவிட்டால் எப்பொழுதும் உங்களுக்கு வெற்றி தான், எல்லா இடத்திலையும் உங்களுக்கு வெற்றி தான், எந்த இடத்தில் போனாலும் நீங்கள் வெற்றி உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பீர்கள். ஆமேன். சரியான ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே இதை பயன்படுத்த தெரிந்த தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில பாருங்க, வேதம் நிறைய சாட்சி சொல்லுகிறது அவன் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். யோசேப்பு, அவன் ஒரு சாதாரண ஒரு இளைஞன் தான், அபிஷேகம் பெற்றிருந்தான், இந்த ஆயுதங்களை அறிந்திருந்தான். அவன் எகிப்திலே வெற்றி பெற்றான், போர்த்திவாருடைய வீட்டிலே வெற்றி பெற்றான், சிறைச்சாலையிலே வெற்றி பெற்றான், எல்லா இடத்திலேயே வெற்றி பெற்றான். அவன் டோட்டலா கர்த்தரால் வெற்றி பெற்றவனாய் உயர்ந்து நின்றான். பாபிலோன் உலகத்திலேயே மகா மோசமான பாவத்திற்கு தாய் என்று வேதம் சொல்லுகிறது, பாவத்திற்கே அதுதான் தாய். அப்ப பாபிலோனிலே தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அங்க போய் வெற்றி கண்டாங்க. பாவத்தின் உச்சகட்டம் இருக்கிற இடத்திலே அவர்கள் வெற்றி சிறந்தார்கள். நோவா, உலகம் முழுவதும் பாவத்தில் நிறைந்திருக்குது, அவன் ஒருவன் நீதிமானாக அவன் அந்த இடத்துல வெற்றி பெற்றான். அப்போ வெற்றி பெறுகிற தேவ பிள்ளைகள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அவர்களுக்கு வெற்றி வெற்றி தான். ஆமென். அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதங்களை சரியாய் நிதானமாய் கவனமாய் பயன்படுத்த வேண்டிய விதத்தில் பயன்படுத்தினால் கண்டிப்பா சொல்றேன், நீங்கள் வெற்றி பெற்றுக் கொண்டுதான் இருப்பீர்கள். அப்போ இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இந்த செய்தியை கடைசியாக இந்த சபைக்கு கொடுக்கும் பொழுது கடைசியை கொடுக்கிறார். ஏன்னா அதோட முக்கியத்துவத்துக்காக 11 பாருங்கள், நீங்கள் ஏன் இந்த ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும் என்றால், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். எங்கிட்ட வாங்கிக் கொள்ளுங்கள் கர்த்தர் சொல்லல, ஏற்கனவே கொடுத்தாச்சு, எடுத்து மாட்டிக்கீங்கன்னு சொல்றாரு. ஆமேன். எங்கிட்ட வந்து வாங்கிக்கீங்கன்னு கர்த்தர் சொல்லல, எடுத்து மாட்டிக்கீங்கன்னு சொல்ல, கொடுத்து வச்சுட்டேன், மாட்டிக்காம இருக்கிறீங்கன்றார். பட்டயத்தை கொடுத்து கையில் எடுக்கல, மார்க்கவசத்தை கொடுத்து எடுத்து மாட்டிக்கல, தலைக்கவசத்தை கொடுத்து எடுத்து போட்டுக்கல, பாதரட்சையை கொடுத்து எடுத்து நீங்க காலில் மாட்டிக்கல, கேடகத்தை கொடுத்த ஏன் கையில நீங்க எடுத்துக்கல, எடுத்துக்கல, ஏற்கனவே கொடுத்தாச்சு ஆனா நீங்க கையில எடுக்கல. அப்ப இடத்தில் ஏன் எடுக்க வேண்டும் என்றால், ஒரு தேவ பிள்ளை பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. பிசாசின் வல்லமையோடு எதிர்த்து நிற்க கிடையாது, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் எடுத்து தரித்துக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது பிசாசு நம்மை பார்க்கில் பலவான் அல்ல, ஆனால் அவன் தந்திரசாலி. நமக்கு தந்திரமே இருக்கக்கூடாது, ஆனா பிசாசுக்கு டோட்டலா தந்திரத்திலே அவன் நிறைந்தவன். அப்போ பலத்திலே அவனால் நம்ம இடத்துல பக்கத்தில் வர முடியாது, தந்திரத்தில் நம்ம அவன் பக்கத்தில் போகவே முடியாது. அவன் தந்திரசாலி, அவன் தந்திரத்திலே தான் ஜெயிப்பானே தவிர பலத்தினால் அவன் ஒருபோதும் ஜெயிக்க மாட்டான். ஒரு முறை நரியை பத்தி ஒரு புக்ல படிச்சுட்டு இருந்தேன். அந்த நரினாலே நம்ம தந்திரனாலே நம்ம நரி நரின்றோம் இல்லையா, நரி தான் தந்திரசாலி. ஏன் இதை நரிக்கு தந்திரன்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது மாட்டிக்க போறோன்னு தெரிஞ்சா கூட ஓடாதான். அப்போ ஓடல ஓடாம எங்கேயாவது திரும்பிட்டு பார்த்துருக்குமா? ஏற்கனவே தன்னை பிடிக்கிறக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க, தனக்கு ஒரு ஆபத்து தக்க பக்கத்தில் இருக்குன்னு தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி திரும்பிட்டு தான் இருக்குமா? தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி திரும்பிட்டு இருக்குமா? அப்போ இது பிடிக்க வரவங்க என்ன நினைச்சுக்குவாங்க? ஓ, நம்மளை கவனிக்கல போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப மெத்தனமா போவாங்க. கவனிக்கல போல இருக்குது, நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா போவாங்க. ஆனா அவங்க கிட்ட போய் அதை நிற்கும் போது பின்னால் இருந்துட்டே இருந்துட்டு கரெக்டா காலில் மண்ணை வாரி உங்க முகத்துல அடிக்குமா? திருப்பி அந்த நிக்கிற கரெக்டா உங்க முகத்துல கண்ணில் போய் விழுகிற மாதிரி மண்ணை வாரி அடிக்குமா? அந்த மண்ணை வாரி அடிச்சுட்டு அவங்க தடுமாறுவாங்க. தடுமாறினாலும் அழகா ஓடி போயிடுமா? நிம்மதி ஈஸியாக ஓடி போயிடுமா? அதுதான் தந்திரம். அப்ப பாருங்க, அது வந்து தன்னுடைய திறமையினால ஜெயிக்கல, தந்திரத்தை வச்சு தப்பிச்சுக்குது. அப்ப நரி ஒரு தந்திரம், அதே போலதான் பிசாசு, இது போலதான் தந்திரசாலி. தந்திரத்தின் மூலமாக எந்த ஒரு தேவ பிள்ளையும் அது ஜெயித்து விடும். பலத்தின் மூலமாய் அதனால நம்மளை மேற்கொள்ள முடியாது, தந்திரத்தின் மூலமாய் மேற்கொள்ள முடியும். அப்போ தேவனாகிய கர்த்தர் அவனுடைய தந்திரங்களை எல்லாம் நம்முடைய தந்திரத்தை வச்சு மேற்கொள்ள சொல்லல, புரியுதா? அதை விட நீ தந்திரசாலியாயிருன்னு கர்த்தர் சொல்லல. நம்மளை தந்திரசாலியை கர்த்தர் ஒருபோதும் பழக்கிறது கிடையாது. ஆனால் கர்த்தர் நமக்கு யுத்த ஆயுதங்களை கொடுத்து அவன் தந்திரங்களை ஜெயிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. நம்ம கபடத்தவர்களாக இருக்கணும். சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாவை போல கபடற்றவர்களாக இருக்கணும். சத்துருவை ஜெயிக்கிறதற்காக நாமும் தந்திரசாலியை மாற வேண்டியது கிடையாது. நம்ம கபடற்றவர்களாக இருந்து தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆயுதங்களை பயன்படுத்தினால் எப்படிப்பட்ட சத்துருவாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மால் ஜெயித்துவிட முடியும். அப்போ இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது ஏன் நம்ம ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதற்கு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் பிசாசு தந்திரசாலி, அதற்காக இந்த ஆயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது 12வது வசனத்தில் நம்முடைய விரோதி யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நல்லா பாருங்க, இந்த இடத்தில் சொல்லும் பொழுது வெறுமனே சாத்தானோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்லல. ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிருக்கலாம் இல்லையா? மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல அப்படின்ட்டார். அப்ப மனுஷனோடு கிடையாது. மாம்சம் ரத்தம் என்பது மனுஷனை குறிக்கும். மனுஷனோடு உங்களுக்கு இல்லைன்ட்டார். அப்ப ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்கலாம், மனுஷனோடு கிடையாது, பிசாசோடு தான் உங்களுக்கு போராட்டம், சாத்தானோடு தான் போராட்டம். ஒரே வார்த்தையில முடிச்சிருக்கலாம். ஆனா ஒரே வார்த்தையில சாத்தானோடு தான் உங்களுக்கு போராட்டம் என்று சொல்லி இந்த இடத்தில் பவுல் முடிக்காமல் அதற்கு 4 பதங்களை உபயோகப்படுத்துகிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. துரைத்தனங்களோடும், 2வது அதிகாரங்களோடும், 3வது இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், 4வது வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இது சாத்தானுடைய 4 கேடர்ஸ். இப்போ ஒரு மிலிட்ரி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல கேடர் இருக்கும் இல்லையா? மேஜர் ஜெனரல், லெப்டினன்ட் ஜெனரல், கர்னல் அப்படின்னு கேடர் இருக்குது. அதே போலதான் பிசாசும் தன்னுடைய ராணுவத்தில், தன்னுடைய சேனையில் அவனும் என்ன செய்கிறான்? ஸ்டேஜ் வச்சிருக்கிறான். சுப்பீரியர் போஸ்ட், மேஜர் ஜெனரல், அவன் தான் லூசிபர், அவன் தான் ஹையஸ்ட் லெவல் இருக்கிறான், அவன் தான் தளபதி எல்லாத்துக்கும் மேல. அதுக்கு கீழே அவன் தளபதி, தனக்கு கீழே ஆட்களை வைத்திருக்கிறான், சேனைகளை அவன் பகுதி பகுதியாய் வைத்திருக்கிறான். அவைகள் ஒவ்வொன்றும் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட காரியங்களை, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை அது சரியாய் செய்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய கட்டளைகளை, தலைமையிலிருந்து கிடைக்கப்படுகிற கட்டளைகளை பெற்று சரியாய் தன்னுடைய கட்டளைகளை அது நிறைவேற்றி வருகிறது. அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் துரைத்தனம் என்றால் என்ன? துரைத்தனம் என்பது சகலத்தையும் கமெண்ட் பண்றது. அதாவது பார்க்கும் பொழுது யாக்கோபு கேட்கிறான் யோசேப்பை பார்த்து. யோசேப்புக்கு சொப்பனம் வரும், படிக்க வேண்டாம், அப்புறம் படிச்சுங்க. யோசேப்புக்கு சொப்பனம் வரும், அவன் சொல்லுவான், சூரியனும் சந்திரனும் 12 நட்சத்திரம் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கின அப்படின்னு சொன்ன உடனே யாக்கோபு கோபம் வந்துடும், நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ அப்படின்வர் இல்லையா? அப்போ நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாய், நீ எங்களை கமெண்ட் பண்ண போறியா அப்படின்னு கேட்கிறான். அப்போ இருந்து என்ன தெரிகிறது கேட்டாக்க, துரைத்தனம் என்பதுனா கமாண்டர், எல்லாத்தையும் கமாண்ட் பண்றது, அதுதான் துரைத்தனம். அப்ப இந்த சாத்தான் லூசிபர், அவன் தான் துரைத்தனம். துரைத்தனம் என்ற வார்த்தை யாரை குறிக்கிறது என்றால் லூசிபரை குறிக்கிறது, தலைமைத்துவத்தில் இருக்கிறவன் சாத்தான், அவனை குறிக்கிறது தான் இந்த துரைத்தனம். 2வது அதிகாரம், அந்த துரைத்தனத்தின் அதிகாரத்தை செயல்படுத்துகிறது. இப்ப பாத்துட்டீங்கன்னா, இப்ப பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு எடுத்துட்டா துரைத்தனம், அவங்களுக்கு ஃபுல் அதிகாரம் இருக்கிறது, டோட்டல் இந்தியா மேல அதிகாரம் இருக்குது. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ் வைக்கிறாங்க. அப்ப அந்த கேபினட் மினிஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அதிகாரத்தை அந்த துரைத்தனம் அவருக்கு இருக்கிற பூரண அதிகாரத்தின் ஒவ்வொரு ஆங்கிள் ஒவ்வொருத்தர் அதை என்ன செய்வாங்க வெளிப்படுத்துவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஹெல்த் மினிஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான விஷயம், மருத்துவ சம்பந்தமான அத்தனை காரியங்களையும் அவர்கள் என்ன செய்வாங்க, அவங்க கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. அப்ப எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த சம்பந்தமான காரியம், பவர் ஜெனரேஷன் மற்ற காரியங்கள் எல்லா விஷயத்தையும் அவங்க கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்தை அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் ஒரு ஆங்கிள் அவங்க என்ன செய்வாங்க செயல்பட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு காரியத்தை அந்த துரைத்தனம் அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை இவர்கள் பிரித்து கொண்டு அதை செயல் வடிவத்தில் கொண்டு வருவாங்க. அந்த துரைத்தனம் அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, எல்லா துறையின் மேல் அவருக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் இவர்கள் ஒவ்வொரு துறையை தங்கள் கையில் வைத்துக் கொண்டு அந்த குறிப்பிட்ட அதிகாரத்தை செயல் வடிவத்தில் கொண்டு வரது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மினிஸ்டர்ஸ் தான். பிரைம் மினிஸ்டர் எல்லாத்தையும் செயல் வடிவத்தில் கொண்டு வர மாட்டார், அவர் நின்று டோட்டலா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா கீழே இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, அந்த ஒவ்வொரு ஆங்கிள் அதை செயல்படுத்திட்டு இருப்பாங்க, அந்த அதிகாரத்தை செயல் வடிவத்தில் கொண்டு வருவாங்க. அதுதான் அதிகாரம். அப்ப அதிகாரம்ன்றது அது விதமான ஒரு விதமான ஆவிகள். இந்த ஆவிகள் என்ன செய்கிறது, உலகத்திலே தேவனாகிய பிசாசுடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே மனுஷர்களுக்கு நடுவிலே அது நிறைவேற்றுகிறது தான் அதிகாரம். இந்த அதிகாரம் பார்க்கும்போது பல தேசங்களின் மேல் ஆளுகை எடுத்திருக்கும், பல தேசங்களின் மேல் இந்த வல்லமையை செலுத்திக் கொண்டிருக்கும். உதாரணத்துக்கு நான் எடுத்து நான் வாசிக்க நேரம் இல்லை. அப்புறமா நீங்க தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 10வது அதிகாரத்தை நீங்க அப்புறமா வீட்டில் போய் நீங்க படிச்சு பாருங்க. அங்கே பார்க்கும்போது தானியேல் பாபிலோன் தேசத்தில் இருப்பான். பாபிலோன் தேசத்திலிருந்து அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது பார்த்தால் அப்பொழுது அங்கே பெர்சியா தேசத்தின் அதிபதி என்று சொல்லி அவன் சொல்வான். அவன் 21 நாட்கள் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது பெர்சியா தேசத்தின் அதிபதி வந்து தனக்கு கொடுக்கப்பட்டதான பதிலை 21 நாட்கள் தடை செய்தான்னு சொல்லுவான். அப்ப அந்த பெர்சியா தேசத்தின் அதிபதி என்று சொல்லும் பொழுது அந்த தேசத்தின் மேல் ஒரு அதிபதியை பிசாசு வைத்திருக்கிறான். அப்ப இந்தியாவுக்கு ஒரு அதிபதியை பிசாசு வைத்திருக்கிறான். ஒவ்வொரு தேசங்களுக்கும் அந்தந்த தேசத்தை டோட்டலா கண்ட்ரோல் பண்றதுக்காக தேசத்திற்கு மேல் அதிகாரி, முழு உலகத்திற்கு சாத்தான் பிசாசு அதிகாரியாக செய்யலாம். அடுத்தது ஒவ்வொரு தேசத்துக்கும் பிரிச்சு கொடுக்கலாம். இந்தியாவுக்கு நீ இதை பார்த்துக்கோ, சைனாவை நீ பார்த்துக்கோ, ஜப்பானை நீ பார்த்துக்கோ. ஒவ்வொரு தேசத்தையும் ஒவ்வொரு ஆளுகையின் கீழ் அதிகாரத்தின் கீழ் அவன் பிரித்து கொடுக்கிறான். நீங்க இதை தனித்தனியா இதை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்ப அதுதான் அதிகாரம். மூணாவது, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. அப்ப இந்த பிரபஞ்சம் என்றால் உலகம். மூணாவது வகை பிசாசன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்தில் கிரியை செய்கிற ஆவிகள், உலகத்தில் அந்தகாரப்படுத்துகிறது. மதுபான கடைகள் இருக்கிறது, ஜனங்களை கொண்டு போய் குடிக்க வைக்கிறது, அந்தகாரப்படுத்துகிறது. சினிமா தியேட்டர் இருக்குது, ஜனங்களை போய் சினிமா பார்க்க வைக்கிறது, அந்தகாரத்தின் ஆவிகள். பாவத்தை செய்யக்கூடிய நபர்களை வைத்து பாவத்தை செய்ய வைக்கிறது. இப்படி பலவிதமான காரியங்கள், கொலைகள், கொள்ளைகள், தற்கொலைகள், இன்னும் பலவிதமான அநியாயங்கள், அக்கிரமங்கள், ஜனத்திற்கு ஜன விரோதமாக எழும்புகிறது, ராஜ்யத்துக்கு ராஜ்யம் எழும்புகிறது. இப்படி ஜனங்கள் மத கலவரம், இன கலவரம், இப்படி பலவிதமான காரியங்களை செய்கிற எல்லாமே பார்க்கும் பொழுது இப்பிரபஞ்சத்தில் அந்தகாரமான காரியங்களை உருவாக்குகிறதான அசுத்தாவிகள். இது மூணாவது கேடர். நாலாவது பார்க்கும் பொழுது வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். ஒரு சேனையை இருந்து கொண்டு இந்த ஆவிகளுக்கு புரொட்டக்ஷன் கொடுத்துட்டு இருக்குது. பூமியில் அந்தகாரப்படுத்துகிற ஆவிகளுக்கு சைட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்குது, மேல இருந்துட்டு பேக்கப் பண்ணுது. இது செயல்படும் பொழுது அது சரியாய் செயல்படுவதற்கு ஏற்ற விதத்தில் அது கண்ட்ரோல் பண்ணிட்டு என்ன செய்கிறது, அதற்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்து அவைகள் எல்லாவற்றையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா பிசாசு பாருங்க எவ்வளவு திறமையாக நிர்வாகம் பண்ணுகிறான். நிர்வாகம் கரெக்டா கிளியராக அட்மினிஸ்ட்ரேட் பண்றான். தலைவனாக சாத்தான் இருக்கிறான், தேசங்களை பிரித்து கொடுத்தாராம். அந்த தேசங்களை பிரித்து கொடுத்து பூமியிலே கிரியை செய்கிறதுக்கு ஒரு குரூப்பை விட்டாராம். மேல இருந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அடுத்த ஒரு குரூப் அவன் வச்சிருக்கிறான், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை. இப்ப இப்படிப்பட்ட 4 விதமான தாக்குதல் இருக்குது நமக்கு. பாருங்க ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே 4 விதத்திலே நமக்கு சூழ்ந்திருக்கிறது. எப்பக்கத்திலும் விரோதிகள் என்ன சொல்லுவாங்க, 4 பக்கத்திலையும் அப்படின்னுவாங்க இல்லையா, எல்லா பக்கத்திலையும் எனக்கு பிரச்சனை அப்படின்னு என்ன அர்த்தம், 4 திசையிலும் பிரச்சனை சொல்லுவோம். அப்போ பிசாசு அது மாதிரிதான், எல்லா பக்கத்திலையும் நம்மை தாக்குறதுக்கு வீழ்த்துறதுக்கு அவன் எல்லா நேரத்திலையும் அவன் போராடி கொண்டிருக்கிறான். டோட்டலா அவன் காரியங்களை கிளீனாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி, கிளீனாக அவன் சார்ட் அவுட் போட்டு, அவன் கிளீனாக தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான். இப்படி இருக்கும் பொழுது இதை சாதாரணமா சிம்பிளா ஹேண்டில் பண்றது சாத்தியமில்லை. அப்ப அதற்கு மனுஷ ஞானமோ, மனுஷ திறமையோ, அனுபவமோ, சாதுரியமோ ஒன்றத்திற்கும் உதவாது. அதற்கு தேவை கர்த்தர் கொடுத்திருக்கிற வல்லமையான ஆவிக்குரிய போராயுதங்கள். ஆமென். அதுக்குதான் இந்த போராயுதங்கள் நமக்கு கண்டிப்பா தேவை. இந்த ஆயுதங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் மாத்திரம்தான் அவைகளை நாம் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். எதற்காக அந்த ஆயுதம் எப்ப யூஸ் பண்ணணும் பாருங்க, 13 வசனம் சொல்லுகிறது, தீங்கு நாளில். ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். கீழே வச்சுட்டே இருக்காதீங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், தூக்கி கீழே வைக்காதீங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். அப்ப எதுக்காக தெரியுமா, தீங்கு நாள். தீங்கு நாள் என்ன, உங்களுக்கு சோதனை வருகிற நாள், உங்களுக்கு தீங்கு சோதனை வருகிற நாள் இருக்கிறது. அப்ப அந்த சோதனை வருகிற நாள்ல நீங்க அந்த நேரத்தில் அவனுக்கு முன்பாக நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு இந்த சர்வாயுத வர்க்கத்தை கையில நீங்க எடுத்துக்கொள்ளணும். கேடகத்தை நீங்க இடது கையில் எடுத்துக்கொள்ளணும், பட்டயத்தை உங்கள் வலது கையில் எடுத்துக்கொள்ளணும், மார்க்கவசத்தையும் தலை சீராவையும் பாதரட்சியையும் தொடுத்துக் கொள்ளணும். இதெல்லாத்தையும் நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தால்தான் எந்த நேரத்தில் தீங்கு வரும் தெரியாது, அந்த நேரத்தை நீங்க யூஸ் பண்ணணும். ஆமென். இதெல்லாம் எப்பவுமே ரெடியா இருந்தால்தான் எப்பவுமே அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அவன் வந்து தாக்க ஆரம்பிச்சவருக்கு ஓடி போய் நீங்க பட்டயத்தை தேடிட்டு இருந்தீங்க, காரியம் முடிஞ்சு போயிடும். அதுக்குள்ள எப்பவுமே கையில வைத்திருந்தால் தான் எப்பவுமே நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். அதனால எப்பவுமே சொல்லுகிற ஒரு தேவ பிள்ளை, டோட்டலா 24 hours நீங்க டோட்டலா இந்த யுத்த ஆயுதங்களை தரித்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஆமேன். யுத்த ஆயுதத்தை நீங்க கீழே வச்சீங்களோ அந்த நேரம் பார்த்து டக்குனு உங்களை மேல போட்டுருவான் ஒரு அடி. கீழே எப்ப நீங்க அதை வைக்கிறீங்கன்னு பாத்துட்டு பட்டயத்தை கீழே வச்சு உங்களை வெட்டிடுவான். ஏன்னா உங்களால் ஒண்ணுமே திருப்பி செய்ய முடியாது, அவனுக்கு தெரியும். கேடகத்தை கீழே வச்சீங்கன்னா அதான் பார்ப்போம், ஓஹோ இப்ப தாக்கு நம்மளை தாக்குதல தப்பிக்கிறது வழி இல்லாம இருக்கிறான், ஒரே போடு போட்டுருவான் நம்மள. அப்ப நம்ம வாழ்க்கையில சொல்லுகிறேன், எப்பவுமே நீங்கள் ஆயுதங்களை தரித்திருந்தால்தான் எப்பவுமே நீங்கள் பாதுகாப்பா இருக்க முடியும், எப்பொழுதும் நீங்கள் சத்துருவை ஜெயிக்கிறவர்களா இருக்க முடியும். இப்ப உங்களுக்கு இந்த ஆயுதங்கள் என்ன என்பதை குறித்து நாம் வரிசையாய் பார்க்க போகிறோம். 14 வசனத்திலிருந்து 17 வசனம் வரைக்கும் இந்த இடத்தில் இந்த ஆயுதங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது சத்தியம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகவும். முதலாவது சத்தியம் என்கிற கச்சை, பெல்ட், இதுக்கு பேர் சத்தியம். இந்த பெல்ட் சொல்றார். அப்போ வஸ்திரங்களை எல்லாம் முடித்தின பிறகு அந்த வஸ்திரம் கலைந்து போகாமல் அவருக்கு சேஃபா இருக்கிறதற்கு, ஓடும் பொழுது தடுக்கி விடாம எல்லாமே கரெக்டா நீட்டா இருக்கிறதுக்காக செய்து சொல்றாரு. சத்தியத்தை பெல்டா கச்சையாக நீ என்ன செய்யும், அறையிலே இடுப்பிலே கட்டி கொள்ளுங்கள். அப்ப சத்தியம் என்பது என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 17:17 சொல்லுகிறது, சத்தியம் என்பது வேத வசனம். படிப்போம்.
உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம்.
இப்ப தெரியுது அப்ப உங்களுக்கு, இது சத்தியம் என்கிற கச்சை உங்கள் அறையிலே கட்டப்பட வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? வேத வசனத்தை உங்கள் அறையிலே நீங்கள் கட்டினவர்களாய் இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு டெஃபினேஷன் பின்னால உங்களுக்கு நான் டிஸ்கிரைப் பண்றேன். அடுத்தது இரண்டாவது ஆயுதம் பார்க்கும் பொழுது, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாக இருக்க வேண்டும். மார்க்கவசம், மார்பு பகுதியை பாதுகாக்கிறதற்கு மார்க்கவசத்தை கத்தர் கொடுக்கிறார். அப்ப எதிராளி நம்மை குத்தி விடாதபடிக்கு நமக்கு மார்புலதான் பாதுகாப்பு தேவை. நம்முடைய ஹார்ட் அங்கதான் இருக்குது, அந்த இடத்துல குத்தினால் ஒரே நேரத்தில் கொன்று செத்து போய்வோம். அப்ப அந்த மார்பை பாதுகாப்பதற்கு, நம்முடைய ஹார்ட்டை பாதுகாக்கிறதற்கு கத்தர் செய்கிறாரு, மார்க்கவசத்தை கத்தர் நமக்கு தருகிறார். அது என்னவென்றால் நீதி. நீதி, நீதி என்றால் என்ன? நம்முடைய நற்கிரியைகள். ஒரு நீதிமான், போன வாரம் ஃபுல்லா நம்ம அதான் பார்த்தோம் இல்லையா, நீதிமான் யார்? நீதிமான் யாருடைய வாழ்க்கையிலே நீதி இருந்து? நோவா. ஏன் அவன் நீதிமான்? தேவனோடு சஞ்சரித்ததினாலே நீதிமான். லோத்து ஏன் நீதிமான்? ஏன் நீதிமான் சொல்லுங்க. பாவத்தை குறித்து இருதயத்திலே அவன் அதிகமாய் வேதனைப்பட்டான். பாவ உலகத்தை காணும் பொழுது அவனால் என்ன செய்ய முடியல, சகிக்க முடியல. அதனால் அவன் இருதயம் நொந்து போய் கடந்தான். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நீதி இருக்குது, புரியுதா? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நீதி இருக்குது. யோசேப்பு நீதிமான், ஏன் மற்றவர்களை அவமானப்படுத்த நினைக்கல இல்லையா? மரியாளுடைய கணவனாக யோசேப்பு, அவனுடைய நீதி என்ன? மரியாளை அவமானப்படுத்தல, மற்றவர்களை தூஷிக்காமல் இருக்கிறது ஒரு நீதி. இப்படி நம்ம போனவர் ஃபுல்லா கம்ப்ளீட்டா நீதிமானுடைய சுபாவங்களை பார்த்தோம். அப்போ நீதிமான், அப்போ நம்முடைய நீதி நமக்கு மார்க்கவசமாக இருக்கிறது. நம்ம செய்கிற நற்கிரியைகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தெய்வீக காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆவிக்குரிய தன்மைகள், ஆவிக்குரிய காரியங்கள் தான் நமக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. அந்த நீதி தான் நமக்கு மார்க்கவசமாக இருந்து நம்மை பாதுகாக்கிறது. மூணாவது காரியம் பார்க்கும் பொழுது, மூணாவது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களை தொடுத்தவர்களாகவும், மூணாவது பார்க்கும் பொழுது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய சுவிசேஷத்தின் நற்செய்தியாகிய ஆயத்தம் என்கிற பாதரட்சை. மூணாவது ஷூ, யுத்தத்துக்கு போகிறவன் ஷூ போறான். அந்த ஷூ எதற்கு, எப்படிப்பட்டது என்றால், சுவிசேஷம், சமாதானத்தின் சுவிசேஷமாகிய நற்செய்தி, அதுதான் நமக்கு ஆயத்தம் என்கிற ஒரு பாதரட்சை. மூணாவது ஷூ சொல்றாரு. நாலாவது என்ன சொல்றாரு, பொல்லாங்கனியையும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக, அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம். நாலாவது என்ன சொல்றாரு, கேடகத்தை சொல்றாரு. அந்த கேடகத்துக்கு பேர் விசுவாசம் என்கிற கேடகத்தை உங்கள் கையில் பிடித்திருக்க வேண்டும். எதுக்காக இந்த கேடகம், பொல்லாங்கன் பிசாசு அக்னியாஸ்திரங்களை எய்கிறான், அம்பு எய்கிறான், அவன் வில்லு எய்கிறான், அம்பு எய்கிறான், அவன் பட்டயத்தை ஈட்டி எறிகிறான். அதெல்லாம் வந்து நம்முடைய மார்பை குத்தி விடாத படிக்கு, நம்முடைய சரீரத்தில் எந்த பகுதியை தாக்கி விடாத படிக்கு இதை வைத்து நம்ம என்ன செய்யணும், டிஃபெண்ட் பண்றதுக்கு. மார்புல நேர அடிச்சுட்டா மார்க் அவசம் கூட தடுத்துடும், ஆனால் தலைக்கு நேராய் வந்தாக்க, ஒரு முகத்துக்கு நேராய் வந்தாக்க இந்த விசுவாசம் என்னும் கேடகம் தான் தடுக்கும். வயிற்றுக்கு நேரம் வந்தாக்க இது என்ன செய்ய, கேடகத்தை வயிற்றுக்கு நேராய் பிடிக்கலாம். இப்போ இது மூவபிள், இடது கையில் வைத்துக் கொண்டு எந்த இடத்துல வந்து தாக்குதல் வந்தாலும் டக்கு டக்குன்னு தடுக்கிறதுக்காக இது விசுவாசம் என்கிற கேடகம். நாலாவது சொல்லப்பட்டிருக்கிறது. ஐந்தாவது பார்க்கும் பொழுது ரட்சண்யம் என்னும் தலை சீராம், ஹெல்மெட், தலைக்கு, தலையில தாக்குப்படாத படிக்கு ஒரு ஹெல்மெட், இரும்பு ஹெல்மெட் கவசத்தை கொடுக்கிறார். இதுக்கு பேரு ரட்சண்யம். இன்னொரு வார்த்தை சொல்றோம், ரட்சிப்பு. இதுதான் நமக்கு தலை சீராவாக தலையை பாதுகாக்கிறது. கடைசியாய் பார்க்கும் பொழுது வேத வசனமாகிய, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், சத்துருவை தாக்குவதற்காக ஆவியின் பட்டயத்தை கர்த்தர் நம்முடைய அடுத்த கரத்திலே கொடுத்திருக்கிறார். அப்போ இப்படிப்பட்டதான ஆயுதங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆறு விதமான ஆயுதங்களை இந்த இடத்தில் பார்க்கிறோம். இந்த ஆறு ஆயுதங்களையும் ஒரு தேவ பிள்ளை 24 மணி நேரம் தரித்திருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இப்ப இந்த ஆயுதங்கள் எப்படிப்பட்ட விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறது என்பதை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன். எடுத்துக்கொள்வோம். முதலாவது சத்தியம் என்னும் கச்சை. சத்தியம் என்கிற கச்சை, இது வேத வசனம். இந்த வேத வசனம் தான் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதான ஒரு இடம். இந்த வேத வசனம் தான் நமக்கு எப்படி பாதுகாக்கிறது, ஒரு அரை கச்சையாய் இருந்து நம்மை பாதுகாக்கிறது. இப்ப வேத வசனத்திற்கும் ஒரு தேவ பிள்ளை சத்துருவுக்கு மீட்கப்படுகிறதற்கும் நிறைய விஷயம் இருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும்படி தேவனால், தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார். அப்போ அவர் இந்த உலகத்தில் வந்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறதற்கு முன்னாலேயே, ஊழியத்தை 30வது வயசுல தான் அவர் செஞ்சார். ஆனால் 30வது வயசுல அவர் ஊழியத்தை செய்கிறதற்கு 12 வயசில் இந்த சத்தியத்தில் அவர் தேறினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:46 வசனத்தை வாசிக்கலாம்.
மூன்று நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள்.
இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு 12 வயசா இருக்கும் பொழுது அவருக்கு என்ன ஊழிய பாரம், 30 வயசுல அவர் ஊழியம் செய்ய போறார். ஆனால் 30 வயசு அவர் ஊழியம் செய்வதற்கு 12 வயசுலிருந்து தன்னை எக்யூப் பண்ணிக்கிறார். என்னத்தில் எக்கிப் பண்ணாரு, சத்தியத்தை கற்றுக்கொண்டார். போதக நடுவில் உட்கார்ந்து அவர்களை வினவவும், அவர்கள் பேசுகிறதை கேட்கவும், அவரிடத்தில் கேள்விகளை கேட்டு சந்தேகங்களை நிவர்த்தி செய்கிறதற்கு அந்த 12 வயசுல தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், சத்தியத்தில் சரியா இல்லைன்னா இந்த உலகத்தில் நிலைச்சிருக்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, சத்துருவை ஜெயிக்க முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் பாருங்க, அவர் 30வது வயசுல ஊழியம் செய்வதற்கு 12வது வயசுலிருந்து 18 வருஷம் தன்னை ரெக்கீப் பண்றாரு. 18 வருஷம் வேத வசனத்தில் தேர்ச்சி அடைகிறார். 18 வருஷம் தன்னை ரெடி பண்ணிட்டு தான் 30வது வயசுல போய் அவர் ஊழியத்தில் அவர் நிற்கிறார், பிரசங்கம் பண்றதுக்கு போறார். அப்ப 18 வருஷம் எவ்வளவு தூரம் சத்தியத்தில் தேறி இருந்தார். அவர் சென்ற இடத்துல எல்லாம் அவரை கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க இல்லையா. வேத பாரகரும் பரிசெயரும் அவரை குற்றப்படுத்த நினைச்சாங்க. இதோ விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டிருக்கிற இந்த ஸ்திரீ இருக்கிறான், மோசே கல்லறிந்து கொள்ளணும்னு சொல்ற, நீர் என்ன சொல்றீர், அவரை மடக்க பார்த்தாங்க. ஆனால் அவர் என்ன செய்யறாரு, சத்தியத்தில் நிறைஞ்சிருந்தார். அவருடைய இருதயம் சத்தியத்தில் நிறைஞ்சிருந்துச்சு. கொலை செய்யக்கூடாது, இவங்க சொல்றாங்க கொலை செய்யணும்ன்றாங்க, அந்த பெண்ணை கொலை செய்யணும்ன்றாங்க. ஆனால் இவருடைய இருதயமோ கொலை செய்யக்கூடாது, மன்னிக்கணும், மறுவாழ்வு கொடுக்கணும். அதை அவர் நினைக்கிறார். நினைச்சு பார்த்து சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் 1வது கல்லை எரிய கடவன். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய வேத வசனம் சத்தியத்தில் நிறைந்திருந்தபடியால் சரியான விதத்தில் எல்லா பிரச்சனைகளையும் அவரால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. அப்ப அவர் வேத வசனத்திலே தேறி இருந்தார். இன்னைக்கு சொல்றேன், நீங்கள் வெற்றிகரமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்தணும்னு சொல்றேன், வேத வசனத்திலே நீங்கள் நிறைஞ்சிருக்கணும். வசனத்திலே நிறைஞ்சிருந்தாதான் பிசாசை ஜெயிக்க முடியும். வசனத்திலே நிறைஞ்சிருந்தாதான் அவன் கொண்டு வருகிற தாக்குதலை இனம் கண்டுபிடிக்க முடியும். வசனத்திலே நிறைஞ்சிருந்தாதான் அந்த தாக்குதலுக்கு நம்ம எப்படி அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது நமக்கு தெரியும். வசனத்திலே நிறைஞ்சிருந்தாதான் அந்த வசனங்கள் நமக்கு ஒவ்வொரு நேரத்திலும் போதிக்க முடியும். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தாதான் அகப்பையில வருவாங்க இல்லையா. அப்ப உள்ளுக்குள்ள வசனம் இருந்தாதான் அது சரியான விதத்தில் யூஸ் பண்ண முடியும், தகுந்த நேரத்தில் ஹேண்டில் பண்ண முடியும். அப்ப நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது வசனத்துல நிறைஞ்சிருக்கணும். வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை செய்யணும், அதுதான் முக்கியம். பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை செய்யணும்னா வசனத்துல நிறைஞ்சிருக்கணும். வசனம் தான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. 119வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 119வது சங்கீதம் 11வது வசனம்,
நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு
உமது வாக்கை
என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
பாருங்க, இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாம இருக்கணும்னா என்ன செய்யறேன், இருதயத்தில் உடைய வசனத்தை வைத்து வைக்கிறேன். அப்ப வசனத்தை உங்கள் இருதயத்தில் நீங்க நிறைச்சாதான் பாவம் இல்லாமல் வாழ முடியும்ன்றது அனுபவ சாட்சி. அப்ப சங்கீதக்கார அனுபவ சாட்சி சொல்றாரு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கும்படிய வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். வசனத்தை மனப்பாடம் செய்யுங்கள். மனப்பாடமா தெரியும், உங்கள் இருதயத்தில் நிறைஞ்சிருக்கணும். சும்மா நம்ம வாசிட்டு கேட்டுட்டு போறத மாதிரி இருக்கக்கூடாது, இருதயத்தில் வசனம் நிறைஞ்சிருக்கணும். கர்த்தர் அப்படினா நம்மை வெற்றி உள்ளவர்களாய் நம்ம வைக்க முடியும். இஸ்ரேல் ஜனங்கள் 400 வருஷம் எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. கர்த்தர் மோசை கொண்டு விடுதலை ஆக்கினார். மோசை ஒரு தேறின மனுஷனாய் கர்த்தர் அவனை உருவாக்கி அவனை பயன்படுத்தினார். அவனிடத்தில் நேரடியாய் கர்த்தர் வேத வசனங்களை கொடுத்தார், டைரக்டா பேசினார். மோசை காலத்தில் பைபிள் கிடையாது, ஆனா மோசைக்கு கர்த்தரே பைபிளா இருந்தார். டைரக்டா பேசினார், ஒவ்வொரு காரியத்தை அவரே பேசினார், சின்ன சின்ன விஷயத்தை அவரே சொல்லி கொடுத்தாரு, நேரடியாய் பேசினார். பேச 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 மோசே அவனுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட அந்த பெரும் பகுதியை வசனத்தை கேட்கவும் அதை எல்லாத்தையும் அவன் எழுதி வைக்கவும், கர்த்தர் சொல்றது எல்லாத்தையும் எழுதி வைக்கிறதுக்குமே அவன் கவனமா இருந்தான். அவ்வளவு தூரம் அதை கவனமா இருந்த வேத வசனங்களை கேட்கவும் அதை கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதை எழுதி வைக்கிறதுக்கு அவன் கவனமா இருந்தான். அப்படி இருந்து அதை எழுதி வச்சிட்ட பிறகு அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஒரு வேத புத்தகமாகிய பொக்கிஷத்தை மனு குலத்திற்கு அவன் வைத்து விட்டு அவன் கர்த்தருடைய ராஜ்யம் போயிட்டான். அடுத்தது இளைஞனான யோசுவா தலைமைத்துவத்துக்கு வரா. மோசையோடு கர்த்தர் எவ்வளவு பேசியிருந்தார், கர்த்தரே அவனுக்கு பைபிளா இருந்தார். ஆனா யோசுவாவுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, யோசுவா அவனுக்கு அசிஸ்டன்ட் தான். யோசுவாக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா, 8வது வசனத்தில் பாருங்க, யோசுவாவின் புஸ்தகம் 8வது வசனத்தை வாசிங்க.
இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து
தியானித்துக் கொண்டிருப்பாயாக
அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய்
அப்பொழுது
புத்திமானாயும் நடந்து கொள்வாய்
பாருங்க, அந்த தலைமைத்துவத்துக்கு வந்தவற்றை ஒரு சக்சஸ்ஃபுல் லீடரா இருக்கணும், ஜெயிக்கிறவனாய் இருக்கணும். மோசை நாட்கள் எல்லாம் ஜெயமா இருந்துச்சு, அடுத்தது யோசுவாவின் காலம் வருது, அவன் ஜெயிக்கிறவனாய் இருக்கணும். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் வாயை விட்டு பிரியக்கூடாதுன்னு. இரவும் பகலும் அதை தியானி, படிக்கிற நேரம் போக மற்ற நேரத்தில் அதையே சிந்தி, அதை யோசி, அதை தியானி, அதையே உன் மனதிலே வைத்து நினைத்துக் கொண்டிரு, அப்பதான் நீ புத்திமானாய் நடப்பேன்றார். இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசிகள் புத்தியீனமாய் போகிறது காரணம் வசன குறைச்சல் தெரியுமா, அதுதான் உண்மை. புத்தியீனமாய் செய்யற சில காரியங்களுக்கு காரணமே வசன குறைச்சல். வசனம் நமக்குள் இருந்தா நம்ம தான் ஞானவான். நம்மளை வர ஞானம் அந்த உலகத்தில் யாருமே இல்லை, ஏன்னா வசனம் தான் நம்மை புத்திமானாய் நடக்க பண்ணுகிறது. இது கர்த்தருடைய வார்த்தை, டைரக்டா கர்த்தரே சொல்றாரு, இந்த வசனம் உன் இருதயத்தில் இருந்தால், இதை தியானித்துக் கொண்டிருந்தால் நீ ரொம்ப ஒரு புத்திமானா இருப்ப, உன்னை யாருமே உன் ஞானத்தில் உன்னை ஜெயிக்க முடியாது. அவ்வளவு ஞானமா நடப்ப, எதை செய்யணுமோ கரெக்டா செய்யவே, எதை செய்யக்கூடாதோ செய்ய மாட்டேன், எங்க போகணுமோ போவே, எங்க போக கூடாதோ போக மாட்டேன், கரெக்டா இருப்ப. எப்போ வேத வசனத்தை தியானித்தார் அப்போ உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய், நீ செய்யறதெல்லாம் உனக்கு நடக்கும். சத்துரு வந்து தடுத்துருச்சுன்னு சொல்ல மாட்டேன், பல நேரத்தில் சொல்லும் பிசாசு தடுத்துருச்சு அப்படிங்கிறோம், இதை செய்ய நினைச்சேன் பிசாசு வந்து தடுத்துருச்சு, இல்ல 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 வசனத்துல நிறைஞ்சிருந்தா உன் சத்துரு உங்களுக்கு கொடுக்க வந்து தடுக்கவே முடியாது. அதான் சொல்றாரு, உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், உன் வழியெல்லாம் வாய்க்கும், நீ செய்யறது வாய்க்கும், பிசாசுல குறுக்க வந்து ஒண்ணு நிக்க முடியாது. கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், புத்திமானாய் நடக்க பண்ணுவார், பிசாசு மேற்கொள்றதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டார். அப்ப நம்ம வாழ்க்கையில பார்க்கும் பொழுது வசனம், இந்த வசனம் தான் சத்துருவை ஜெயிப்பதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாய் வெற்றி சிறக்க பண்ணி புத்திமானாய் நம்மை நடக்க பண்ணுகிறது. இயேசு கிறிஸ்து அதிலே அறிந்திருந்தார், யோசுவாவுக்கு தேவன் கட்டளை கொடுத்திருந்தார், சங்கீதக்காரன் அனுபவ சாட்சி கொடுக்கிறான். இதெல்லாம் என்ன, வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைத்துக் கொள்ளுங்கள், அதை ஒரு அரைக்கச்சையாக அணிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது நீதி என்னும் மார்க்கவசம், இரண்டாவது பிசாசு நம்மை மார்பிலே தாக்கி நம்மை கொன்று போட நினைப்பான். ஏன்னா முக்கியமான உறுப்புகள் இங்கே தான் இருக்குது. அப்போ நம்மை தாக்கி கொண்டு போடாதபடிக்கு நமக்கு பாதுகாப்பு கொடுப்பது என்ன, நீதி. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்ட போதாது, நம்ம நீதியிலே நடக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை செய்வதுதான் நீதி. எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரோ அதை செய்யாமல் இருப்பது நீதி. நீதினா என்ன, இதுதான் நீதி. வேத வசனம் சொல்வதுபடி நடப்பதற்கு பேர் தான் நீதி. அப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு எது பாதுகாப்பு தெரியுமா, வேத வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை நமக்கு நீதி. இல்லைன்னா சத்ரு நம்மை சுலபமா மேற்கொண்டுடுவான். தெரியுமா, வசனத்திற்கு ஒரு சின்ன விஷயத்தில் நீங்கள் வெளியே போய்விட்டால் ஆட்டோமேட்டிக்கா பிசாசு உங்களை மேற்கொண்டுடுவான், ஈஸியா மேற்கொள்ள முடியும். வேதத்தில் அது உங்களுக்கு ஆதாரம் காட்டுற பாருங்க, சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3 முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சகரியா 3:1
அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார், அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான், சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான், அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, இவன் அக்கினியில் நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார்.
யோசுவாவோ எனில்
அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்று இருந்தான்
போது கவனிங்க. இப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது யோசுவா என்கிறவன், இது அந்த யோசுவா கிடையாது, இது வேற யோசுவா. இவன் பிரதான ஆசாரியனாகி யோசுவா. இந்த பிரதான ஆசாரியனாகி யோசுவாவை குற்றப்படுத்துகிறதற்கு சாத்தான் அவன் பக்கத்தில் வந்து நின்றுட்டானான். ஏன், இவன் அழுக்கு வஸ்திரம் தரித்துக் கொண்டிருக்கிறான். அழுக்கு வஸ்திரம் சாதாரண மண்ணில் பட்ட அழுக்கு நினைக்காதீங்க, பாவம் கரை படிந்திருக்கிறது. இவன் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களினால் இவனுடைய வஸ்திரம் கரைப்பட்டதாக இருக்கிறது. அவ சாத்தான் பக்கத்தில் வந்து நின்றுட்டான், பார் உன்னுடைய பிரதான ஆசாரியனை பார், அவனுக்கு அழுக்கு வஸ்திரம். அப்போ இந்த யோசுவா அவனுடைய நீதியிலே அவன் இறங்கும் பொழுது சாத்தான் அவனுக்கு விரோதமாய் கை நீட்டுகிறான். நீங்களும் சொல்லுகிறேன், உங்கள் நீதியை விட்டு நீங்கள் இறங்கினால் சாத்தான் உங்களுக்கு விரோதமாய் கர்த்தருக்கு நேர கை நீட்டுவான். பாத்தீரா, உங்களுடைய பிள்ளையை, உங்களுடைய பிள்ளையை பார், என்ன செய்து பார், சாத்தான் கர்த்தருக்கு முன்பாக போய் உங்களை குறித்து கை நீட்டி காட்டுவான். பார் உங்களுடைய பிள்ளையை பார், என்ன பண்ணுது பார். அப்ப கர்த்தர் ஒண்ணுமே பேச முடியாது, அவர் நீதி உள்ளவர், அவன் கரெக்டா உண்மையை சொன்னால் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வார். அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது நம்முடைய நீதியான வாழ்க்கை தவறினால் குறைந்தால் பிசாசுக்கு கொண்டாட்டம், அவன் நம்மை குற்றப்படுத்துவதற்கு கையை நீட்ட ஆரம்பிச்சிருவோம். அது எப்படி அங்க பாருங்க, அதுல கர்த்தர் சொல்ற பாருங்க, 7 வாசிக்கலாம்.
சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நீ என் வழிகளில்
நடந்து
என் காவலை காத்தால்
நீ என் ஆலயத்தில்
நியாயம் விசாரிப்பாய் என் பிரகாரங்களையும்
காவல் காப்பாய்
இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன்.
போதும். சேனைகளின் கர்த்தர் இந்த யோசுவாவுக்கு சொல்றாரு, நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பா. என் வழியிலே நீ நடந்தேனா, அதான் சொல்றேன், கர்த்தர் சொன்னபடி செய்தால், செய்யக்கூடாது செய்யாமல் இருந்தால் செய்யும்படி சொல்றதை செய்தால், நீ என் வழிகளில் நடந்தால், என் காவலை காத்தால், என் ஆலயத்தில் உனக்கு இடத்தை நான் கொடுப்பேன், விசாரிக்கிற இடத்தை நான் கொடுப்பேங்கிற. அப்போ கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற அந்த நீதி தான் நமக்கு பாதுகாப்பு. யோசுவா அந்த நீதியை விட்டு இறங்கினார், பிசாசு குற்றம் சாட்டினான், கர்த்தர் அவனுக்கு போதிக்கிறார், நீ என் வழியில் நீதியை நடக்கணும், நீதி விட்டு இறங்கிடாத, பிசாசு உன்னை குறித்து குற்றம் சாட்டுகிறான், உன் நீதியை விட்டு இறங்கி போகாத, என் ஆலயத்தில் காவல் காக்கிறதற்கு உன் நீதியிலே ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கிறார். அப்ப இரண்டாவது பார்க்கும் பொழுது நீதி என்கிற மார்க்கவசம், மூன்றாவது சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்கிற பாதரட்சை. இது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்கிற பாதரட்சை. மூணாவது ஒரு தேவ பிள்ளைக்கு பாதுகாப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. புரியுதுங்களா? ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. எதுக்கு? ரெண்டு விதத்தில் சொல்லலாம். ஒன்று, சத்ருவோடு யுத்தம் செய்வதற்கு ஷூ போட்டதான ஒரு ஆயத்தம். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சர்ச்சி கிளம்பி வந்திருப்பீங்க, காலையில குளிச்சிருப்பீங்க, தலைவாரி இருப்பீங்க, டிரெஸ் மாத்திருப்பீங்க, எல்லாம் பண்ணிருப்பீங்க. ஆனா எப்ப செருப்பு போட்டீங்க? வீட்டை விட்டு வெளியில வரும்போது. இல்ல, எல்லாம் பண்ணின பிறகு கடைசியாய் செருப்பு போடுவோம் இல்லையா? தலைவாரிட்டு அப்புறமா செருப்பு போட்டு, தலைவாரதெல்லாம் முதல்ல முடிஞ்சிடும், செருப்பு போட்டு அப்புறம் தலைவாரிட்டு இருக்க மாட்டோம். அப்ப எல்லாம் முடிஞ்சு கடைசியாய் செருப்பு போடுறோம். அப்ப கடைசியா செருப்பு போடுறோம்னா என்ன அர்த்தம்? இது நீ ஆயத்தம், வெளியில கிளம்புறதுக்கு ரெடின்னு அர்த்தம். செருப்பு போட்ட ரெடின்னு அர்த்தம். அதை தான் சொல்றாரு. அப்ப ஒரு தேவ பிள்ளை என்னைக்குமே எவர் ரெடியா இருக்கணும், புரியுதா? எப்பவுமே ரெடியா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் சத்துருவை சந்திக்க, அவனோடு போராட ரெடியா இருக்கணும். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், கர்த்தரை சந்தித்து அவருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கும் ரெடியா இருக்கணும். அப்ப அந்த சுவிசேஷத்திற்கும் இந்த ரெடியா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் அதோட கம்பேர் பண்ணப்பட்டிருக்கு தெரியுமா? நம்முடைய சர்ச்சுடைய தீம் வசனம் என்ன? எசேக்கியல் 38:7, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனா இரு. முதல்ல நீ ஆயத்தப்படு, ரெண்டாவது உன்னோடனே கூடனே உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். அப்ப மற்றவங்களை ஆயத்தப்படுத்தணும்னா முதல் ஆயத்தமா இருக்கணும். இந்த ஷூ போட்டாதான் மற்றவங்களை ஆயத்தப்படுத்த முடியும். அப்ப இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை பாதர்ச்சி ஏன் சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இதுதான் நீங்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதுக்கு முன்னால் என்ன நடந்திருக்கும்? நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் மற்றவங்களை ரட்சிப்பு நடத்த முடியும், புரியுதா? நமக்கு அந்த அனுபவம் தான் மற்றவங்களை நடத்த முடியும். அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறதான, சமாதானத்தின் சுவிசேஷத்தை சொல்லி, நான் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறேன், ஆயத்தமா இருக்கிறேன்னு பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கோம் நம்முடைய வாழ்க்கையில. ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படி சொன்னார், ரெவரன் ஸ்டான்லி தன்னுடைய புத்தகத்தில் இப்படி எழுதுறார். ஒன்று, நீ சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு தேவ பிள்ளையா இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் நீ ஒரு பின்மாற்றக்காரனா இருப்பாய்ன்னு சொன்னார். ரெண்டுக்கு நடுவில் மூணாவது ஆள் கிடையாது. ஒன்னு, உன் வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வரும், இல்லைனா அது வரலன்னா நீ ஒரு பின்மாற்றக்காரன். அது ஃபேக்ட், 100% உண்மை. கர்த்தருடைய வார்த்தை யார் சொல்ல மாட்டான்? பின்மாற்றத்துக்குள் இருக்கிறவன் கர்த்தருடைய வார்த்தை பேசவே மாட்டான். இதை வச்சு தெரிஞ்சுக்குங்க, நீங்க எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்னு ஜட்ஜ் பண்ணிக்கங்க. ஒரு நபரை சந்திக்கிறீங்க, பேசுறீங்க, அந்த நபருக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு வார்த்தை சொல்றதுக்கு உங்களுக்கு வாய் வரலன்னா உங்க லைஃப் நீங்க செக் பண்ணணும், கண்டிப்பா செக் பண்ணணும். நீங்க பின்மாற்றத்துக்குள் இருக்கிறீங்கன்னு திட்டமா சொல்றேன். ஏன்னா ஆயத்தம் இல்லாதவங்க செய்ய முடியாது. சுவிசேஷம், சமாதானத்தின் சுவிசேஷத்தை சொல்றவங்க தான் ஆயத்தமானவங்க. அப்போ சுவிசேஷத்தை சொல்வதுதான் நாம கர்த்தருக்கு ஆயத்தமா இருக்கிறோம் அர்த்தம். அப்ப நம்ம வாழ்க்கையில பின்மாற்றம், அந்த கர்த்தருடைய வார்த்தை பத்தி யாருக்கும் பேசாது இருந்தால் பின்மாற்றத்துக்குள்ள இருக்கிறோம். வெளியில வந்துருங்க, வெளியில வந்து அந்த சுவை போட்டுருங்க. அந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறதற்கு உங்களை முதல்ல உங்களை தகுதிப்படுத்தி கொண்டு சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிங்க. ஆத்துமாக்களுக்கு கிறிஸ்துவை அறிவிங்க, சமாதானத்தின் சுவிசேஷத்தை சொல்லுங்க. அதுதான் நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அதுதான் உங்களுக்கு பிசாசு கையிலிருந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கிறது. நாலாவது காரியம், விசுவாசம் என்னும் கேடகம். விசுவாசம் என்னும் கேடகம், இது இதுக்கு ரொம்ப சொல்றது பாருங்க. 16வது வசனத்தை மறுபடியும் சரியா வாசிக்கலாம். எபேசியர் 6:16,
சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும்.
16:16
பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள்
பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக. இது ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு பாருங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக. அப்போ இந்த 6 ஆயுதங்கள்ல இதுதான் பிரைம் ஆயுதம், ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நில்லுங்கள். அப்போ இந்த ஆயுதம் ரொம்ப முக்கியம், விசுவாசம் என்கிறதான கேடகம். இது நமக்கு தற்காப்புக்காக. இப்ப மத்த ஆயுதங்கள் பாத்தீங்கன்னா உடம்போட பிக்ஸ் பண்ணியாச்சு, பாதரட்சை காலில் பிக்ஸ் பண்ணியாச்சு, மார்க் அவசம் மார்போட பிக்ஸ் பண்ணியாச்சு, தலைச்சீரா தலையில பிக்ஸ் பண்ணியாச்சு, கச்சை இடுப்புல பிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனா மூவபிள் 2:2 தான் இருக்குது. ரெண்டாவது முக்கியமானது என்னன்னா எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த விசுவாசம் என்னும் கேடகம். இதுதான் மூவபிள், அசைக்கக்கூடியது. இது எல்லாவற்றுக்கும் மேலானது. ஏன் எல்லாத்துக்கும் மேலானது? இது ஓவரால் ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடியது. தலைச்சீரா தலைக்கு மட்டும் தான் ப்ரொடெக்ட் பண்ணும், ஆனால் இந்த விசுவாசம் என்னும் கேடகம் டோட்டல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். காலுக்கு நேரா ஒரு அம்பு வருகிறதா, காலை பாதுகாக்கலாம். வயிற்றுக்கு நேரா வருகிறதா, வயிற்றை பாதுகாக்கலாம். முகத்துக்கு நேரா வருதா, முகத்தை பாதுகாக்கலாம். எந்த இடத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரே ஆயுதம் இந்த விசுவாசம் என்னும் கேடகம். இந்த விசுவாசத்தை தான் பிசாசு என்னைக்குமே குறி வைப்பான். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே இந்த கேடகத்தை நீங்க பிடிக்காதபடி என்னைக்குமே ட்ரை பண்ணுவோம். இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்னார், லூக்கா 22:31-32 சீமோனே சீமோனே, சாத்தான் உங்களை சுலக்கினால் புடைக்கிறது போல புடைக்கிறதுக்கு என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டுதல் செஞ்சேன். ஏன்னா சாத்தான் அங்க கை வைப்பான், உன்னை தாக்கும் பொழுது உன்னுடைய விசுவாசத்தை அவன் கெடுத்து போடுவான். அதனால உன் விசுவாசம் ஒழியாதபடி உனக்காக ஏற்கனவே ப்ரே பண்ணிட்டேன். அப்ப விசுவாசம் பாருங்க ரொம்ப முக்கியம். அந்த விசுவாசத்துல போச்சுன்னா எல்லாமே போச்சு. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். விசுவாசிக்கிறவர் தான் உலகத்தை ஜெயிக்கிறவர். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப அந்த விசுவாசம் இல்லைன்னா, அடிப்படையில் விசுவாசம் இல்லைன்னா நீங்க டோட்டல் ஃபெயிலியர் ஆயிடுவீங்க. இப்ப இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? இப்ப பாருங்க, இதே எபேசை நிருபத்தில் இதே சாத்தானுடைய சம்பவங்களை சொல்லி அதற்கான காரியத்தை சொல்றது. அதுதான் நமக்கு முக்கியமா இருக்கு. பாருங்க, எபேசை நிருபத்தில் 20-23 படிக்கலாம்.
எல்லா துறைத்தனத்திற்கும்
அதிகாரத்திற்கும்
வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும்.
நல்லா பாத்தீங்கன்னா பாருங்க, துறைத்தனம், அதிகாரம், வல்லமை, கர்த்தத்துவம், ஏற்கனவே படிச்ச அதே சப்ஜெக்ட் வருது. அப்புறம்
இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும்
பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய்
அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக
அவரை உன்னதங்களில்
தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து
எல்லாவற்றையும்
அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி
எல்லாவற்றாலும்
நிரப்புகிறவருடைய
சரீரமாகிய சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். நல்ல கவனிங்க, இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் திரும்ப சொல்லிட்டே வர்றார் பவுல். துறைத்தனங்கள், அதிகாரங்கள் ஏற்கனவே நம்ம படிச்சோம், சொன்ன விவரிச்சிட்டேன். அப்ப துறைத்தனம், அதிகாரம், இப்படிப்பட்ட பிசாசுடைய எல்லா விதமான அதிகாரங்கள், அவனுடைய எல்லா சேனைகள், அவனுடைய வானமண்டலத்தின் சேனை, பூமியில் கிரியை செய்கிற ஆவிகள், சாத்தான், எல்லாத்தின் டோட்டலா அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தரன செய்தாராம், கீழ்ப்படுத்தினாராம். எப்படி கீழ்ப்படுத்தினார்? இயேசு கிறிஸ்துவை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்கார வைத்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விட்டார். இதுதான் ஒரு உண்மை. இயேசு கிறிஸ்துவை பிதா மரித்தோரிலிருந்து எழுப்பினார். எழுப்பி உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் நம்மளை அவர் பக்கத்திலேயே பிதாவாகிய தேவன் தன்னுடைய பக்கத்தில் உட்கார வச்சிட்டார். எல்லாவற்றையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினார். அப்ப வானமண்டலத்தின் பொல்லாதாவியின் சேனையா இருக்கட்டும், பிசாசா இருக்க சாத்தானா இருக்கட்டும், பூமியிலே செய்கிற அந்தகாரத்தின் லோகாதிபதியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், சகலமும் உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய பாதங்களுக்கு கீழே இருக்குது. புரியுதா? சகல துரைத்தனம் அதிகாரம் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் பாதங்களுக்கு கீழே இருக்குது. ஏன்? இயேசு கிறிஸ்து உன்னதத்தில் உட்கார்ந்திருக்கிறார். எபேசியர் 2:7 படிங்க. ஏழாவது வசனத்தை கர்த்தர் சொல்லிக் கொடுக்கலன்னா புரியாது, கர்த்தருடைய கிருபையிலனா விசுவாசிக்கவே முடியாது. இது வந்து சூப்பர் ஸ்பிரிச்சுவல் வசனம். இது கர்த்தர் கிருபையா இருதயத்தை திறக்கலைன்னா இதை விசுவாசிக்கவோ விளங்கிக்கவே முடியாது. அறிவுக்கு வேணா போகும், ஆவிக்கு போகாது. இது அறிவுக்கு போறதுல பிரயோஜனம் இல்லை, ஆவிக்கு போனதான் பிரயோஜனம். இயேசு கிறிஸ்துவை பிதா எழுப்பி தன்னுடைய வலது பாரசத்தில் உட்கார வைத்து சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். நம்மையும் இயேசு கிறிஸ்துவோடு எழுப்பி அவரோடு கூட நம்மையும் அவருடைய வலது பாரசத்தில் உட்காரவும் செய்தார். செய்தார், முடிஞ்சிருச்சு. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்றைக்கு நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டு விட்டீர்கள். 2:1 சொல்லுகிறது, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்ப ரட்சிக்கப்பட்ட நாளிலே நீங்கள் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டுட்டீங்க. ஆதாம் மரித்தான், புசித்த நாளில் ஆத்மாவிலே செத்தான். நாம ரட்சிக்கப்பட்ட நாளிலே செத்த ஆத்மாவில் உயிர் வந்தது. புரியுதா உங்களுக்கு? இந்த செய்தி உங்களுக்கு புரியல, அப்புறம் நீங்க செய்தி வாங்கி திருப்பி நிறைய திருப்பி கேட்டுங்க. அப்ப பார்க்கும் பொழுது இயேசு ஆதாம் பாவத்தினால் அவன் கர்த்தருக்கு விரோதமாய் போகும் பொழுது அவன் ஆத்மா செத்து போனது. இதை புசிக்க நாளிலே சாகவே சாவாய், அவனுடைய ஆத்மா செத்து போனது. அதே போலதான் நம்ம எல்லாருடைய ஆத்மா செத்து போயிருந்துச்சு. ஆனால் என்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்டோமோ, செத்த இந்த ஆத்மாவுக்குள் கர்த்தர் ஜீவனை கொடுத்து, ஆதாம் எப்படி அவன் உயிருள்ளவனாய் கர்த்தரை நேருக்கு நேர் சந்திக்கிறவனாய் இருந்தானோ அந்த ஸ்டேஜுக்கு நம்மையும் கர்த்தர் மாற்றிவிட்டார். நம்மை உயிரோடு எழுப்பிட்டார். எழுப்பின பிறகு இயேசு கிறிஸ்துவை எப்படி தன்னுடைய வலது வாரிசத்தில் உட்கார வைத்தாரோ அதே போல நம்மையும் கொண்டு வந்து அவருடைய வலது வாரிசத்தில் உட்கார வச்சிட்டார். இப்ப நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? ஸ்பிரிச்சுவலா பிதாவோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வலது வாரிசத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து அமர்த்தப்பட்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய பொசிஷன். புரியுதா? வேதம் தெளிவாய் சொல்லிதான் நம்முடைய பொசிஷன். பூமியிலே நம்ம இருந்து கொண்டிருக்கலாம். ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் என்ன? பிதாவாகிய தேவனாகிய கர்த்தரோடு, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இதுதான் நம்முடைய ஸ்டாண்டர்ட். ஏன் உட்காரச்சா தெரியுமா? சும்மா அழக பார்க்கல, அந்த சீட்ல உட்கார்ந்துட்டா சகலமும் அந்த சீட்டுக்கு கீழே இருக்குது. அது அவ்வளவு உயரத்தில் இருக்கிற சீட், உன்னதத்தில் இருக்கிற சீட். அந்த சீட்டுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. சகலமும், துரைத்தனம், அதிகாரம், எல்லாம் வல்லமை, கர்த்தத்துவம், எல்லாம் லிஸ்ட் போட்டார். அத்தனையும் அந்த சீட்டுக்கு கீழே தான் இருக்குது. அந்த சீட்ல தான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமென். இதுதான் நம்முடைய பொசிஷன். இதை விசுவாசிக்க தெரியணும். நான் யார், என் ஸ்டாண்டர்ட் என்ன? இன்னைக்கு பிசாசை கண்டு நடுங்குறோம், பயப்படுறோம், புலம்புறோம், கலங்குறோம். ஏன் தெரியுமா? நம்ம சீட் எது நமக்கு தெரியல, நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கோம்னு தெரியல, நம்முடைய பொசிஷன் தெரியல, விசுவாசம் இல்லை. நம்ம இருக்கிற இடத்தை குறித்து விசுவாசம் இல்லை. நம்மளாவது அங்க போய் உட்காரதாவதுன்றோம். இல்லை, ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் அங்க வச்சிருக்கிறார். அப்ப அந்த ஸ்டாண்டர்ட் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, அந்த விசுவாசம் நமக்கு இருக்கும் பொழுது, எந்த பிசாசும் நம்ம மேற்கொள்ள முடியாது. அதுதான் ஓவரால் ப்ரொடெக்ஷன். அல்லேலூயா. டோட்டல் ப்ரொடெக்ஷன், அதுதான். எதையுமே தாக்க முடியாது. அதுதான் விசுவாசம் என்னும் கேடகம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது, ரட்சணியம் என்னும் தலைச்சீரா. ரட்சணியம் என்னும் தலைச்சீரா, ரட்சிப்பு, இதுதான் நமக்கு ஹெல்மெட். லூகா எழுதின சுவிசேஷம் 13:ல் முதல் வசனத்திலிருந்து முதல் 5 வசனங்களை வாசித்தால் ஒரு அழகான சம்பவத்தை இயேசு கிறிஸ்து சொல்ற வாசிப்பு.
பிலாத்து சில கலிலேயருடைய ரத்தத்தை அவர்களுடைய பழிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவர்கள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனந்திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள்.
போதும். பிலாத்து சில கலிலேயர்களை கொலை செய்தானாம். அவருடைய ரத்தத்தை பலிகளோடு கலந்தானாம். அவன் தன்னுடைய தேவனுக்கு பலி செலுத்தும் பொழுது சில கலிலேயர்களையும் கொன்று அவருடைய ரத்தத்தையும் கலந்தான். இந்த செய்தி இயேசு கிறிஸ்துவுக்கு அறிவிக்கப்படுகிறது. உடனே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த கலிலேயர்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷத்துவம் நினைக்கிறீங்களா? நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள். இதை சொல்லிட்டு அவர் ஒரு நியூஸ் கொடுக்கிறார். சீலோவாமிலே கோபுரம் இடிந்து 18 பேரை கொன்று போட்டது. எருசலேமில் இருந்த மற்றவர்களை பார்க்கிலும் அவர்கள் நீதிமான்களாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள், அதே மாதிரி செத்து போவீங்க என்றார். அப்ப இதில் இந்த ரெண்டு சம்பவம், ஒன்று அவருக்கு அறிவிக்கப்பட்டது, இன்னொன்று அவராக அறிவிக்கிறது. அறிவிக்கப்பட்டது என்ன? கொலை. பிலாத்து செஞ்ச கொலை. இவர் அறிவிக்கிறது என்ன? கோபுரம் இடிஞ்சு விடுந்து செத்து போனது. விபத்து. ஒன்னு கொலை, இன்னொன்னு விபத்து. ரெண்டுமே மரணம். இன்னைக்கு உலகத்தில் ரெண்டுமே நடக்குது. கொலைகள் நடக்குது, பாம் வெடிக்குது, அநேகர் கொல்லப்படுகிறார்கள். இதெல்லாம் மாஸ் கொலை, மாஸ் மர்டர். பாம் வெடிக்குது, திரளான ஜனங்கள் சாகிறாங்க. கொலைகள், விபத்து. பஸ்ல போறோம், ட்ரெயின்ல போறோம், ஆக்சிடென்ட் ஆகுது, வண்டி ஓட்டுற ஆக்சிடென்ட் ஆகிறாங்க, சாகிறாங்க. விபத்து. கொல்லப்படுகிறதோ விபத்தோ யாருக்கு தெரியுமா வரும்? மனம் திரும்பாதவர்களுக்கு வருதுன்ற. புரியுது உங்களுக்கு? நீங்களும் மனம் திரும்பாமல் போனா அதே அந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நீங்களும் அந்த லிஸ்ட்ல போயிடுவீங்க. அப்ப அந்த லிஸ்ட் இருந்து ஏன் தப்பிக்கிறேன் தெரியுமா? மனம் திரும்பினதுனால்தான். இப்ப காலையில் கொஞ்சம் சாட்சி கேட்டீங்கல்ல, ஏன் தெரியுமா? அந்த ரட்சிப்பு என்ன தலைசீராதான் பாதுகாக்குது, ஜீவனோடு வைக்குது. ஆமென். அந்த ரட்சணியம் என்ன தலைசீராதான் நம்மளை உயிரோடு வைக்குது. விபத்து வந்தாலும் உயிரோட காப்பாத்துது, இல்லைன்னா முடிஞ்சு போயிடும். அந்த ரட்சணியம் அதுதான் நமக்கு, பிசாசு நமக்கு கொலைகளை காண்பிக்கிறது, விபத்துகளை ஏற்படுத்துகிறது. ஆனால் அந்த தலைசீரா நம்மளை பாதுகாக்கிறது. அல்லேலூயா. கடைசியை சொன்ன டைமே இல்லை, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கடைசியை ஒன்று சொல்லி முடிக்கிறேன். வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். லாஸ்ட் இயேசு கிறிஸ்து வேதவசனமாகி ஆவியின் பட்டயத்தை கையில் எடுக்க சொல்றார். சத்தியமும் வேதவசனம் தான், இதுவும் வேதவசனம் தான். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சத்தியம் அரை கச்சையா இருக்கிறது, ஆனால் இது தாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகிற பட்டயமா இருக்கிறது. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்ப சத்தியம் உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கிறது, பரிசுத்தப்படுத்துகிறது. ஆனால் இங்கே வேத வசனமாகி ஆவியின் பட்டயம் உங்களை பாதுகாக்கிறது மட்டும் அல்ல, சத்துருவை வெட்டி வீழ்த்துகிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இப்ப இயேசு கிறிஸ்து வசனத்தினால் நிறைந்து தன்னையும் காத்து கொண்டார். யோசுவாவுக்கு அதெல்லாம் கொடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து சில நேரத்தில் பட்டயத்தை எடுத்து யூஸ் பண்றார். பிசாசு அவரை சோதிக்கிறான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவர் சொல்றான் இந்த கல்லுகளை அப்பமாக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. மத்தையின் 4:11 வசனங்கள் இது எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியாக கர்த்தர் வசனத்தை வைத்து சத்துருவை வீழ்த்தினார். அப்போ வேத வசனம் சத்துருவை வீழ்த்துகிறதற்கு நமக்கு தேவை. நம்ம என்னைக்குமே டிஃபென்ஸ் நினைக்க கூடாது, அஃபென்ஸும் இருக்கணும். ஆமேன். டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேனே அவன் நான் உங்களை அடிச்சுட்டே தான் இருப்பான். தகுந்த நேரம் வரும்பொழுது அவனை தாக்க நமக்கு தெரியணும். டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தகுந்த நேரம் பார்த்து செய்யணும். அப்பதான் நம்ம என்ன செய்யணும்? எப்பவுமே ஜெயிக்கிறவளா இருப்போம். பாக்ஸிங்ல பெரிய சாம்பியன் ஒரு காலத்தில் முகமது அலின்னு ஒருத்தர் இருந்தார். என்ன சொல்றது, முகமது அலி தி கிரேட்டஸ்ட்னு வாங்க. அவரை பத்தி நான் அவருடைய ஒரு பெரிய அவருடைய எல்லா ஃபைட்டிங் பத்தி போட்ட ஒரு இது ஒன்று ஒரு பார்த்தேன் நான் பல வருஷங்களை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால. அது பார்த்தேன். அப்போ மற்றவங்களுடைய ஃபைட்டுக்கும் இவருடைய டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கும்போது எல்லாத்திலையும் ஜெயிக்கிறவர் இருந்தார் மனுஷன். ஏன் அவர் அப்படி ஜெயித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய ஃபைட்டிங்ல ஒரு உண்மையை நான் கண்டேன். ஆரம்பத்திலிருந்து பாத்தீங்கன்னா எதிராளி அடிக்க அடிக்க இவர் அப்படியே ஒதுங்கிட்டே இருப்பார். இவர் அடி வாங்க மாட்டார், இவர் தப்பிச்சுக்கிட்டே போயிட்டே இருப்பார். இவர் அடிக்க மாட்டார், தப்பிச்சுட்டே போயிட்டு இருப்பார். கடைசியில் அவன் அடிச்சடிச்சு ஓரளவுக்கு அப்படி அப்படியே அவன் மோதி பண்ணி போய் அவன் சோர்ந்து போயிடுவான், அவனுடைய பலத்தெல்லாம் யூஸ் பண்ணி சோர்ந்து போயிடுவான். கரெக்டா பார்த்து பவர்ஃபுல்லா ஒரே அடி அடிப்பார், அவன் நாக் அவுட் ஆயிடுவான். அதுதான் அவருடைய டெக்னிக், அவருடைய கரெக்டா அவருடைய டேலண்ட். மத்தவன் ஈக்குவல் ஆரம்பத்தில் சண்டை போட்டு இவனும் சோர்ந்து போயிடுவான், அவனும் சோர்ந்து போயிடுவான், கடைசியில் அடி வாங்கி கீழே விழுந்துடும். ஆனா அந்த முகமதுடைய ஃபைட்டிங்ல அதை கண்ட உண்மை என்னன்னா இவர் அடிக்கவே மாட்டார். அவங்க அடிக்க விட்டுட்டு இவர் தப்பிச்சு தப்பிச்சு இவரும் அடி வாங்காம தப்பிச்சுட்டு தப்பிக்க ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ்லயே தான் போயிட்டு இருப்பார். அவன் கடைசியில் கையெல்லாம் ஓங்கி ஓங்கி சோர்ந்து போயிடுவான், கைகளாம் எல்லாம் அவனுக்கு சோர்ந்து போயிடும். சோர்ந்து போகும்போது சரியான நேரம் பார்த்து ஒரே அடி அவன் க்ளோஸ், அதுக்காக எழுந்திருக்கவே மாட்டான், திருப்பி எழுந்திருக்க முடியாது, டோட்டல் விழுந்து போயிடுவான். அதை தான் கர்த்தர் நமக்கு சொல்றாரு, பிசாசு கிட்ட நம்ம டிஃபென்ஸ்ல போக வேண்டியது, டிஃபென்ஸ் போயிட்டே இருக்கணும், சரியான நேரம் பார்த்து கத்தி எடுக்கணும், பட்டயத்தை எடுக்கணும், அப்ப அவன் க்ளோஸ். இந்த ஞானம் நமக்கு எங்கிருந்து வரும் தெரியுமா? எபேசியர் 6:18, எந்த சமயத்திலேயும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல விதமான பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். எந்த நேரத்திலையும் பிரேயர்ஃபுல்லா இருங்க, ஜப சிந்தனை, ஜபிங்க ஜபிங்க, ஆவியிலே ஜபம் பண்ணுங்க, ஜபம் பண்ணாதான் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஆமேன். இத்தனை ஆயுதங்களை கொடுத்துட்டு உங்களுக்கு உடம்புல பலன் இல்லைன்னு வச்சுங்க, என்ன ஆகிறது? தாவீதுக்கான ஆச்சு ஆரம்பத்தில். ஃபர்ஸ்ட் சவுல் தன்னுடைய தலை சீராவை கொண்டு வந்து மாட்டி விட்டான், சவுல் தன்னுடைய கேடகத்தை எடுத்து தாவீது கையில் கொடுத்தான், தன்னுடைய பட்டயத்தை எடுத்து கொடுத்தான், தாவீது அதெல்லாம் மாட்டிட்டு பார்க்கறான், பலன் இல்லை, நடக்க முடியல தாவீதுக்கு இல்ல. அப்ப பார்த்தான் எனக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு அவனுடைய கவன்களை தூக்கிட்டு போய் சண்டை போட்டான். இதே மாதிரிதான் நம்முடைய சரீரத்தில் பலவீனமா இருந்தால் இத்தனை ஆயுதம் போட்டு அந்த ஆயுதமே உங்களுக்கு கீழே தள்ளி விட்டுரும், நீங்க நிக்கவே முடியாது. அப்ப இத்தனை ஆயுதங்களை சுமக்கிறதுக்கு உங்களுக்கு பலன் வேணும், அந்த பலன் எதுதான்? ஜபம். ஜபத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த். அப்ப நீங்க இத்தனை காரியங்களை கர்த்தர் ஏற்கனவே கொடுத்துட்டார், ஏன் தெரியுமா யூஸ் பண்ணாம இருக்கிறீங்க? ஆள் நோஞ்சாதான் இருக்கிறீங்க, அதனால இத்தனை ஆயுதம் உங்களையே கீழே தள்ளிடுச்சு. இந்த ஆயுதங்களை யூஸ் பண்றதுக்கு பிரேயர்ஃபுல்லா இருக்கணும். ஹல்லேலூயா. ஜெபிங்க 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 ஜெபிங்க. ஜெபம் இத்தனை ஆயுதங்களை சுமக்கவும் அதை கையாளவும் பலன் கொடுக்கிறது, சத்துருவை வீழ்த்த செய்கிறது. ஜெபிக்கலாம். எல்லாரும் எழுந்திருக்கலாம்.